டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே இம்மனமே, சீதம் வராதே இம்மனமே.
எங்களுக்கு மிகவும் அருமையான நேயர்களே, இந்நாட்களிலே நாம் சங்கீத புத்தகத்தை கற்று வருகிறோம். 61 முதல் 68 சங்கீதம் வரை கர்த்தருக்கு பயந்தவர்களின் அழுகையையும் கர்த்தர் மேல் அவர்களுக்குள்ள நம்பிக்கையும் குறித்து பார்க்கிறோம். இந்த 8 சங்கீதங்களிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்பதை கவனிப்பீர்கள் என்றால், கர்த்தர் மேல் அவர்களுக்கு இருக்கிற உறுதியான நம்பிக்கை மிக தெளிவாக வெளிவருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த சங்கீதங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பெரிய உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும். 61 சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முகவுரை நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். கிட்டாரை போன்ற ஒரு வாத்தியத்திலே வாசிக்கக்கூடிய ஒரு பாடல் இது. ஏனென்றால் இது துக்க துணி உள்ள பாடல். தாவீதின் இருதயத்திலிருந்து வரும் ஒரு ஜபம் இது. இக்காலத்திலே நாம் கேட்கும் அநேக ஜபங்களை விட இது வித்தியாசமானது. பல வேளைகளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும், எனக்கு இதைத்தாரும், என் பிள்ளைகளுக்கு இதைத்தாரும், என் பேர பிள்ளைகளுக்கு அதைத்தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். பொதுவாக சொல்லப்போனால் ஜெபத்தின் மகிமை குறைவுபட்டு போனது என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். இந்த சங்கீதத்திலே தாவீதின் இருதயத்தின் ஆழத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 61 முதல் 2 வசனங்கள். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். இங்கே பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் எங்கோ பரலோகத்திலே தூரமாக இருப்பதாகவும், நாம் எங்கோ அவரை விட்டு தூரமாக இருப்பதாகவும் உணர்கிறோம். அதுதான் அந்த நேரத்திலே தாவீதின் எண்ணமும். தேவனுக்கு அருகிலே வர வாஞ்சிக்கிறார். மட்டுமல்ல, எட்டாத உயரமான கண்மலையின் மேலே தன்னை கொண்டு போய் விடும்படியாய் கெஞ்சுகிறார். அப்பொழுது தேவனுக்கு மிக அருகிலேயே வந்துவிடலாம் என்பது தாவீதின் எண்ணம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள உயரமான கண்மலை அல்ல, கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்திலே நாம் செல்லும் பொழுது நம்மை விட அவர் மிக உயர்ந்தவராயிருக்கிறார். அதுவே நாம் தேவனை கிட்டிச் சேரும் மார்க்கம். சங்கீதம் 61:3. நீர் எனக்கு அடைக்கலமும், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். தேவனை குறித்த எத்தனை ஆறுதலான காட்சி இது இல்லையா? எல்லா புயல்களின் நேரத்திலேயும் பாதுகாவலான இடம் கர்த்தரே, அவரே நமக்கு அடைக்கலம். அது மட்டுமல்ல, சத்துருக்களை நின்று நாம் பாதுகாக்கப்படும்படியாய் அவர் உயர்ந்த துருகமாயிருக்கிறார், உயர்ந்த ஒரு கோபுரம் போல இருக்கிறார். சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கவனித்தீர்களா? மீண்டுமாக கர்த்தரை குறித்து சொல்லும்பொழுது செட்டையின் மறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமை குறித்து சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவும் இவ்வாறு ஜெபித்தார் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். சங்கீதம் 61:5. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். தாவீது தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணியிருந்தார். கர்த்தரிடத்திலே பல காரியங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் இதை இவ்வாறு செய்யப் போகிறேன் என்று அவரிடத்திலே நாம் எதையாவது வாக்கு பண்ணியிருக்கிறோமா? டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்தை நிமித்தமாக பலரை சந்திக்கும் பொழுது, பலர் எங்களிடத்திலே இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை கேட்கும்பொழுது, நான் இவ்வாறு ஒரு பொருத்தனை செய்தேன், அதன்படியே கர்த்தர் என்னை வழி நடத்தினார், ஆனபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தரிடத்திலே கேட்கிறவராக மட்டுமல்ல, கர்த்தரிடத்திலே பொருத்தனை செய்கிறவராயும் இருந்தார். வசனம் 6:7. ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும், அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். மீண்டுமாக தேவனிடத்திலே இரக்கத்திற்காக ஜெபிக்கிறார். ஆம், தாவீதிற்கும் இரக்கம் தேவையானதாயிருந்தது. நாம் தேவனுக்கு அருகிலே செல்ல செல்ல அவரை நம்முடைய நிலைமைக்கு கீழே கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். அவர் உயர்த்தப்பட்டவராக நாம் புரிந்து கொள்வோம். அப்பொழுது உண்மையாகவே ஏசாய கண்ட காட்சியைப் போல தேவனை உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே நாம் பார்க்க முடியும். நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள், அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை நாம் உணர்வோம். தேவனுடைய கிருபை நமக்கு எவ்வளவு தேவை என்பதையும் அப்பொழுது உணர்ந்து கொள்வோம். சங்கீதம் 61:8, இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே பொருத்தனை செய்து அவரை கிட்டிச் சேருங்கள். அவரை பாடி துதியுங்கள். உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்ற அவரே உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது நாம் 62 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த சங்கீதத்திலே ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலம் என்று கர்த்தரை மட்டும் நம்பும் நம்பிக்கையை மிக தெளிவாக தாவீது உச்சரிக்கிறார். இந்த சங்கீதத்தின் முகவரியிலே எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து பல இடங்களிலே சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீதின் காலத்திலே பாடல் குழுவை வழிநடத்திய தலைவர்களுள் இவரும் ஒருவர். இந்த சங்கீதத்திலே தாவீது தேவனிடத்தில் தனக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த முகவரியிலே இந்த பின்னணியம் கூறப்படாவிட்டாலும் அநேக வேத பண்டிதர்கள் விசுவாசிப்பது என்னவென்றால், 2 சாமுவேல் 15 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற சரித்திர சூழலிலேதான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 2 சாமுவேல் 15 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவுமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். பிரியமானவர்களே, இந்த மிக வேதனையான நேரம் எது தெரியுமா? தாவீதின் மகனான அப்சலோம் எருசலேமிற்கு எதிராக அணிவகுத்து வருகிறான். மிக குறுகிய நேரத்திலே தாவீது தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது. சிலர் தாவீதை தெரிந்து கொள்கிறார்கள், சிலர் அப்சலோமை தெரிந்து கொள்கிறார்கள். சிலர் தாவீதிற்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், சிலர் தாவீதிற்கு உண்மையற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை இந்த சூழ்நிலையிலே தாவீது தெளிவாக கண்டுகொள்கிறார். தாவீதின் உண்மையான ஆலோசனைக்காரனான அகித்தோப்பேல் அப்சலோமின் பக்கம் சென்று விட்டான். சீபா மேவிபோசேத்தின் வேலைக்காரன் தாவீதிற்கு எதிரியானவனாகிவிட்டான். சீமேயி என்னும் பென்யமீன் கோத்திரத்தான் சவுலுக்கு உண்மையாக இருந்தவன் இப்பொழுது தாவீதை தூஷிக்கிறான். அப்சலோம் எருசலேமிற்குள்ளே வெற்றி பெற்றவனைப் போல நுழையும் பொழுது ஒரு காலத்திலே தாவீதை புகழ்ந்து வாழ்த்திய மக்கள் கூட்டம் அப்சலோமை வாழ்த்தி பாடுகிறது. இதே ஜனங்களின் சந்ததியார் ஒரு காலத்திலே இயேசு எருசலேமிற்குள்ளே நுழையும் பொழுது ஓசன்னா என்று பாடினார்கள். ஆனால் அதே கூட்டத்தினர் சில நாட்களுக்குள்ளே அவரை சிலுவையிலே அறையும், அவரை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். சொந்த மகனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவராக முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு அவர் சென்றாலும் உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் மேல் உறுதியான நம்பிக்கை உடையவராயிருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற வேதனையும் யாரிடத்திலும் விலைக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனையாயிருக்கலாம். உயிருக்கு உயிராய் நீங்கள் நேசித்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராயிருக்கிறார்களா? கலங்காதிருங்கள். கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை பூரணமாய் வையுங்கள். எதிர்பாராத எதிர்ப்புகளா சோர்ந்து போய் விடாதிருங்கள். தாவீதின் வாய் அழுது கொண்டு இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே அவருடைய நம்பிக்கை உறுதியானதாயிருந்தது. கவனமாக படிப்போம் சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கிய நாத்தும் அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தாவீதோடு இருந்த ஒரு சிலர் உம்முடைய உறுதியான விசுவாசத்தை காட்டும்படியாக எருசலேமிலேயே இருப்போம் என்று கூட சொல்லியிருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட உமக்காக தேவன் செயல்படுவார் என்று கூறியிருக்கலாம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? தன்னுடைய ஆத்மா தேவனை நோக்கியே அமர்ந்திருக்கிறது, அவராலே தனக்கு ரட்சிப்பு வரும் என்று கூறினார். ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவ்வாறு அவர் வெளியேறுவதே சிறந்தது என்று உணர்ந்தார். தேவனை மட்டும் நம்பி இருளிலேயும் நடக்க அவர் துணிந்தார். அவருடைய விசுவாசம் அத்தனை பெரியது. தேவனே கொடுத்த விசுவாசம். மற்றவர்கள் அது ஒரு தோல்வி என்று சொன்னார்கள். ஆனால் தாவீதிற்கு அது ஒரு விசுவாச பரீட்சை. எருசலேமை விட்டு தாவீது வெளியேறினாலும் அது அவருக்கு ஒரு வெற்றியே. சங்கீதம் 62:2. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பிரதான ஆசாரியனாகிய சாதோக்கு தாவீதோடு புறப்பட்டு போகும்படியாய் வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்த்தும் உடன்படிக்கை பெட்டியையும் எடுத்துக் கொண்டு வருகிறார். முன்னாலே போய்க் கொண்டிருந்த தாவீது திரும்பி உடன்படிக்கை பெட்டியை பார்த்தபொழுது அதை பட்டணத்திற்குள்ளே எடுத்துச் சென்று விடும்படியாய் மிக தெளிவாக கட்டளையிட்டார். இதை குறித்து 2 சாமுவேல் 15 அதிகாரம் 25-26 வசனங்களிலே வாசிக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். கர்த்தருக்கென்று பூரணமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதர் அங்கே இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி இருந்தால்தான் கர்த்தர் தங்களோடு இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பொருளை விட நேராய் கர்த்தர் மேல் தனது பூரண நம்பிக்கையை தாவீது வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இதிலே நமக்கு ஒரு சிறந்த பாடம் இருக்கிறது. ஊழியக்காரர்களையோ, குறிப்பிட்ட கட்டிடங்களையோ, குறிப்பிட்ட ஆலயங்களையோ, குறிப்பிட்ட ஊர்களையோ உங்கள் நம்பிக்கையாக வையாமல் கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் தாவீது சொல்வது என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போங்கள். கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்ப்பதற்கு என்னை திரும்ப பண்ணுவார். இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லையா? எந்த விதத்திலேயும் தேவனை கட்டாயப்படுத்த தாவீது விரும்பவில்லை. கர்த்தர் அனுமதிக்கும் காரியங்களின் வழியாக தொடர்ந்து கடந்து செல்ல தன்னை அர்ப்பணித்தார். அதுதான் பிரியமானவர்களே விசுவாசம். சங்கீதம் 62:3, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். மேவிபோசேத்தின் வேலைக்காரனான சீபா தாவீதினிடத்திலே எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு மேவிபோசேத்தை குறித்தும் பொய்யான காரியத்தை சொல்லுகிறான். தாவீது தனது அருமை நண்பரான ஆலோசகரான அகித்தோப்பேலை சிந்தித்து பார்க்கிறார். அகித்தோப்பேலை நினைத்து தாவீது பேசும் வார்த்தைகள் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லும் சரியான வார்த்தைகளாயிருக்கின்றன. அகித்தோப்பேல் தாவீது சார்ந்திருந்த மனிதர்களிலே ஒருவர். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் காரணத்தோடு அனுமதிக்கிறார் என்றுதான் தாவீது இந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்ல தன்னை அர்ப்பணித்தார். சங்கீதம் 62:4, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சீமேயி தாவீதை தூஷித்த பொழுது தாவீது செய்த செயலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது அரியணையில் இருக்கும்பொழுது மற்றவர்களைப் போல அவன் தாவீதிற்கு முன்னாலே வணங்கி நிற்கிறான். தனது இருதயத்தில் உள்ள பகையை வெளிப்படுத்தும் ஒரு சூழ்நிலை கிடைத்த பொழுது தாவீதை தூஷிக்கிறான். தாவீதின் மேலே கல்லெறிகிறான். இந்த நேரத்திலே தாவீதிற்கு உண்மையாயிருந்த செரியாவின் குமாரன் அபிசாய் தாவீதை பார்த்து, அந்த செத்த நாய் ராஜாவாய தாவீதை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்று கூறினான். பிரியமானவர்களே, நம்மை தூஷிப்பவர்களை, நமக்கு கேடு உண்டாக்குகிறவர்களை, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை பழி வாங்குவதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ரோமர் 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த படைத்தலைவனுக்கு தாவீது கூறும் பதிலை கவனியுங்கள். 2 Samuel 16:10, அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், என்னை அவன் தூஷிக்க கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார், எனவே அவன் என்னை தூஷிக்கட்டும். பிரியமானவர்களே, இதை குறித்து எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? உங்களுக்கும் யாராவது எதிராளிகள் இருப்பார்கள் என்றால் தேவனே அவர்களை உங்களுக்கு எதிராளியாக வைத்திருக்கிறார் என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? உங்களை சோதிப்பதற்காக, உங்களை இன்னும் சிறந்த ஒரு கிறிஸ்தவனாக, சிறந்த ஒரு கிறிஸ்தவளாக மாற்றுவதற்காக தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் வழிகளிலே நீங்கள் சந்திக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிற எதிராளிகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். அந்த சூழ்நிலைகளிலேயும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் கூட நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே வளர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடுதான் உங்கள் வாழ்க்கையிலே இவைகளை அனுமதித்திருக்கிறார். தாவீதினிடத்திலிருந்து இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, விசுவாசத்தின் நேரம் எது? எல்லாம் பிரகாசமாயிருக்கும் பொழுது அல்லது எல்லாம் செழிப்பாயிருக்கும் பொழுதா விசுவாசம் செயல்படுகிறது? வாழ்க்கையிலே பிரச்சனையான வேளைகளிலேதான் கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பதற்கு சிறந்த நேரங்கள். சங்கீதம் 62:5 பாருங்கள், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இது ஜெபம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு வேத விளக்கம். உண்மையான ஜெபம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு ஆங்கில வாசகம் இவ்வாறு கூறுகிறது, ட்ரூ பிரேயர் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக்கிங் இன் த பிலீவர் த்ரூ த சன் டு த ஃபாதர். அதாவது, உண்மையான ஜெபம் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலிருந்து குமாரன் மூலமாக பிதாவினிடத்தில் பேசுவது. அதுதான் உண்மையான ஜெபம். என்னுடைய எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் தனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று அதிகார தோரணையிலே தாவீது ஜெபிக்கவில்லை. மிக அமைதலாகவும் மிக உறுதியாகவும் என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை என் உள்ளத்திலே தேவன் வைக்கும்படியாக தாவீது எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் தனக்கான சிறந்த காரியத்திற்காக அவர் ஜெபிக்க முடியும். இவ்வாறு தாவீது துக்கத்தோடு செல்லும் பொழுது பயபக்தியுள்ள யாராவது ஒருவர், ஐயா, நாம் சிறப்பான ஒரு ஜெபக்கூட்டம் வைப்போமா என்று கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவருடைய உள்ளம் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:17 இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுதும், 24 மணி நேரமும் முழங்காலிலே நின்று நீ ஜெபித்துக் கொண்டே இரு என்று கூறவில்லை. எனவேதான் தாவீதும் ஒரு ஜெப கூட்டத்தை ஒழுங்கு செய்யவில்லை, தனது இருதயத்தின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த முழு சங்கீதமுமே ஒரு ஜெபம்தான். தாவீது ராஜா எருசலேமை விட்டு அழுதுகொண்டே புறப்பட்டு போகிறார். ஆனால் அவருடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கும்பொழுது இந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. கர்த்தருக்கென்று பூரணமாய் அர்ப்பணித்திருந்த ஒருவர் வெளியே தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடைபெற்றாலும் சரி, மற்றவர்கள் தாவீதின் மேலே கசப்புள்ளவர்களாக மாறினாலும் சரி, தாவீது அவ்வாறு மாறப்போகிறதில்லை. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்றுதான் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எதிர்ப்பொலியின் மத்தியிலேயும் பாடுகளின் மத்தியிலேயும் எதிர்பாராத துன்பங்களின் மத்தியிலேயும் இவ்வாறு நாமும் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சங்கீதம் 62:6, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் இந்த சங்கீதத்தின் மைய கருத்து. தாவீதின் வாழ்க்கையின் மையத்தில் இருந்த சத்தியமும் இதுதான். தாவீதின் வாழ்க்கையை ஓடச் செய்த வல்லமையும் இதுதான். சரித்திரத்திலே அந்த நாட்களிலே எல்லாருக்கும் மேலாக தாவீது நின்றதற்கும் காரணம் அதுதான். அவரே என் கண்மலை. புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் கூறினார். மத்தேயு 21:44, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துதான் கண்மலை. அவரே அந்த உறுதியான கல். நாள் ஒன்று வரும், அன்று தானே இந்த கல் பெயர்ந்து பூமியிலே வந்து விழும். அந்த கல்லின் மேல் விழுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 3:11 கவனியுங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆம் பிரியமானவர்களே, தாவீது சொல்லும் பொழுது அவரே என் கண்மலை, வேறு யாரும் அல்ல என்று மிக உறுதியாய் கூறினார். நீங்களும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்பத்தக்கவர் அவரே. சங்கீதம் 62:7-8, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிக அருமையான சங்கீதம். என் ரட்சிப்பு, என் மகிமை, என் கண்மலை, என் ஆத்மா என்று தனிப்பட்ட வாழ்க்கைக்கான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஜெப ஐக்கியங்களிலே நாம் ஒன்று சேரும்பொழுது அல்லது ஆராதனை நேரங்களிலே சரியான வார்த்தைகளை சரியான விதமாக சொல்லவே முற்படுகிறோம். பொதுவான ஜெபங்களிலே அது சரிதான், ஆனால் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரண்டை செல்லும்பொழுது, ஆண்டவரே, நீரே என் ரட்சிப்பு, நீரே என் அடைக்கலம், நீரே என் கண்மலை என்று உறுதியான நிச்சயம் உள்ளவர்களாக நம்மால் கூற முடிகிறதா? முழங்கால் படியிட்டு தனித்து நாம் ஜெபிக்கும் நேரங்களிலே மட்டுமல்ல, ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு தூரமான இடங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளம் நம்முடைய ஆத்மா கர்த்தரை நோக்கி உறவாடிக்கொண்டே இருக்கிறதா? ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு போதுமானவர், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு போதும், உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மால் கூற முடியும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லது நீங்கள் தனியாக வீட்டிலே இருக்கிறீர்கள், யாரும் உங்களை இடையூறு செய்யாத ஒரு நேரத்தை கண்டுபிடித்து ஆண்டவருடைய பாதத்திலே போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதமானவராயிருக்கிறீர், எனக்கு நல்லவராயிருக்கிறீர், என்னை நேசிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமை வாழ்த்துகிறேன், உமை வணங்குகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று அடிக்கடி கூறுகிறீர்களா? எப்பொழுதும் நம்முடைய ஆத்மா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்கட்டும். கண்ணீரான சூழ்நிலையா? தனிமையிலே இருக்கிறீர்களா? எதிர்ப்புகளின் வேதனைகளின் மத்தியிலே இருக்கிறீர்களா? எந்த நேரத்திலும் அவரே உங்கள் கண்மலையாயிருப்பாராக, அவரே உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, நீரே எங்களுக்கு ரட்சிப்பாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் யார் யார் என்னென்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். தாவீதை போல நெருக்கமான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் நீரே எங்கள் கண்மலை என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். உலகில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அடிக்கடி நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் கலங்கி போய் விடாதபடி உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து நீர் எங்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் என்பதை அடிக்கடி நாங்கள் உணர்கிறவர்களாக மட்டுமல்ல, வாயை திறந்து அறிக்கை செய்கிறவர்களாக வாழ அனுதினமும் எங்களுக்கு கிருபை செய்யும். யாராவது இந்த நேரத்திலே நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேனே என்று சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், உம்மால் கையாள முடியாத சூழ்நிலை என்று எந்த சூழ்நிலையும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். பூரணமாய் உம்மை நம்பி பற்றிக் கொள்ள, உம்முடைய கரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23:12.